மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மாள். தந்தை தாயிருந்தால் நமக்கு இந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா என்ற பாடல் முகாமுக்குள் ஒலித்துக் கொண்டிருந்த ஓரிரவில் தோழர்கள் காற்று வழியில் நின்று கொண்டிருந்தார்கள். அருமையான அந்த பாடல் காற்றில் என்னமாய் வந்து அவர்களை உதைத்தது. இயக்கத்திலே புதிதாக இணைந்து பயிற்சி எடுப்பதற்காக பயிற்சி முகாமில் நின்று கொண்டிருந்த புதியவர்களுக்கு நெஞ்சில் மெல்லிய சோகத்தை அந்த வரிகள் எழுதியிருக்கக்கூடும். ஆனால் அந்த அத்தனை பேருக்கும் தாயாக, தந்தையாக, அண்ணனாக, அம்மானாக நின்ற பொன்னம்மானே அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார். அம்மான் இருக்கும் இடத்தில் எப்போதுமே சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். ஆனால் எப்போதும் தமிழர் துயர் நிலை கண்டு அவர் உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த பாடலை அவர் அடிக்கடி பாடும் போதும் தமிழரின் துயர நிலையை சூட்சுமமாக பாடுவதாக தோழர்கள் நினைத்துக் கொள்வார்கள். இயக்கத்தில் தேசிய தலைவர் அவர்களோடு அந்த காலத்தில் தோளோடு தோல் நின்று இயக்கத்தை பலமாக கட்டி எழுப்பதற்காக அயராது உழைத்தவர் பொன்னம்மான். 70களின் நடுப்பகுதியிலேயே தலைவரோடு இணைந்து கொண்டு செயற்படத் தொடங்கி உமையாள்புரம், திருநெல்வேலி தாக்குதல் உட்பட பல தாக்குதல்களில் தனது துணிவையும் வீரத்தையும் வெளிப்படுத்தியிருந்தவர் பொன்னம்மான். 1983 திருநெல்வேலியிலே 13 ராணுவத்தினர் கொல்லப்பட்ட நடவடிக்கைக்கு பின்னர் விடுதலை புலிகள் இயக்கம் மிகவும் வேகமாகவும் அதேவேளை நிதானத்தோடும் வளரத் தொடங்கியது. போர்ப்பயிற்சிகள் இந்தியாவில் ஆரம்பமாகின. அங்கு நடந்த முதலாவது பாசறையின் பொறுப்பாளராக இருந்த பொன்னம்மான் பயிற்சியின் போதே சக வீரர்களை இயக்கத்தின் விதிமுறைக்கேற்ப உருவாக்கி கொண்டிருந்தார். இந்த பாசறையில் தான் தளபதிகளான கிட்டண்ணா, விக்டர், புலேந்திரன், சூசை, பொட்டு, கணேஷ், ராதா, அருணா, பரமதேவா, பதுமன், கேரில்ஸ் போன்றவர்கள் உட்பட சுமார் 100 போராளிகள் இருந்தார்கள். பயிற்சியை முடித்துக் கொண்ட பொன்னம்மான் தமிழ்நாட்டில் பல இடங்களிலே பயிற்சி முகாம்களை ஏற்பட பல வீரர்களை புரட்சிக்காரர்களாக்கினார். உலகமே வியக்கக்கூடிய வகையிலே எமது போராட்டம் வளர்ச்சி அடைவதற்கு தேவையான புதிய வீரர்களுக்கு பயிற்சி அளித்தல், தேவையான ஆயுதங்களை செய்து கொள்ளல் போன்ற முக்கிய விடயங்களிலே பொன்னம்மானின் முயற்சி கணிசமாக இருந்தது என்றே சொல்லலாம். வெடிமருந்துகளை கையாள்வதில் பொன்னம்மான் மிகவும் வல்லுநராக இருந்தார். அதற்கேற்றவாறு மேலும் பல வீரர்களையும் ஆயுதங்கள் செய்யும் பிரிவுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் ஆக்கியிருந்தார். போராட்டத்துக்கு கை அறிகுண்டு கணிசமான அளவு தேவையாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் குண்டு தயாரிப்பு வேலைகள் சாத்தியமற்றதாக இருந்தது. பொன்னம்மானின் கடுமையான முயற்சியால் 85-86 ஆண்டுகால பகுதியிலே மாதம் ஆயிரக்கணக்கிலே கைக்குண்டுகள் தயாரிக்க வழி செய்தார். இந்தியாவில் 2000 அதிகமான வீரர்களை தோற்றுவித்தது மாத்திரமின்றி ராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக பொன்னம்மான் செயற்பட்டார். பெரும் எண்ணிக்கையிலான விடுதலை வீரர்களை உருவாக்கி இயக்க வரலாற்றில் பெரும் சாதனை படைத்தவர் பொன்னம்மான். பல சிறப்புகளும் தகுதியும் ஆளுமையும் மிக்க பொன்னம்மானின் போராட்ட வாழ்வின் இறுதிக் கணங்கள் வீரம் சரிந்தவை. யாழ்ப்பாணத்தில் உள்ள நாவற்குழி எனும் ராணுவ முகாமில் தாக்குதலை நடத்த கிட்டண்ணாவும் தோழர்களும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த தாக்குதலில் பொன்னம்மான் முக்கிய பங்கேற்று செயற்பட்டுக் கொண்டிருந்தார். ராணுவ முகாம் மிகவும் பலம் பொருந்திய வெளியமைப்பை கொண்டிருந்தது. அது கடல் நீர் உள்வாங்கிய பகுதி. சுற்றி வர 100 மேலாக ஒரே வழி பிரதேசம், வெட்டை வழி, சிறு நகரும் எதிரிக்கு தெரிந்துவிடக்கூடிய அபாயம் இருந்தது. ராணுவ முகாமை சுற்றி 4 பாதுகாப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு மண்ணை சுவர் போல குவித்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய காவல் அரண்களை உடைத்துக் கொண்டு உட்புகுவது என்பது மிகவும் சிரமத்துக்குரியதும் வீரர்கள் தரப்பிலே அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதுமான முயற்சி. எனவே அவர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டி அந்த அதிர்ச்சியிலே இருந்து மீண்டவர்கள் காவல் அரண்களை பலப்படுவதற்கு முன்னர் தாம் தாக்கி உட்புகக்கூடியதாக திட்டம் தீட்டப்பட்டது. தினமும் அந்த ராணுவ முகாமுக்கு தண்ணீர் கொண்டு ஒரு பவுசர் செல்வது வழக்கம். அது வெளியாரின் வண்டி, சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்டிருந்தது. எனவே அதை போலவே ஒரு பவுசர் வண்டியை தயாரித்து அதன் கீழ் அரைவாசி பகுதிக்கு தண்ணீரை விட்டு திட்டமிட்ட நாளில் உள்ளே அனுப்பி வெடிக்க வைக்க திட்டமிட்டார்கள். அந்த முகாமை தாக்கி அளிப்பதற்கான வேலைகள் நடக்க தொடங்கின. பழைய வண்டியைப் போல ஒரு புது வண்டியை தயாரிப்பது என்பது மிகவும் கஷ்டமான விடயமாக இருந்தது. அதிலும் அந்த பவுசர் எங்கோ தாக்குதலுக்குள்ளாகி ஒரு பக்கத்தில் நசுங்கியும் இருந்தது. அது மாத்திரமல்ல, தோழர்கள் செய்யும் வண்டி வாயில் காவலர்களை தாண்டி செல்ல வேண்டியிருந்ததால் அதே போல நசுக்கப்பட வேண்டியிருந்தது. இயற்கையாக விபத்துக்குள்ளான வண்டியைப் போல வெடிமருந்து ஏற்றிச் செல்லும் வண்டியை மிக சிரமத்துக்கு பின் உருவாக்கினார்கள். புதிதாக மை பூசிய பௌசரை பழைய பௌசரை போல் உருமாற்றம் செய்ய வேண்டியிருந்தது. ஏன், பழைய வண்டியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த துருப்பிடித்த பகுதி கூட தாக்குதலுக்கு தயாரான பௌசரில் இருந்தாக வேண்டும். அதைவிடவும் பௌசர் இரு பகுதியாக பிரிக்கப்பட்டு கீழ்ப்பகுதி வெடிமருந்து நிரப்பிய பகுதியாகவும் மேல்பகுதி தண்ணீர் நிரம்பிய பகுதியாகவும் தயாரித்தார்கள். ஏனென்றால் முகாம் வாயில் உள்ளே காவலரணி இருப்பவர்கள் பௌசரின் மேல் ஏறி மூடியை திறந்து தண்ணீரை பார்த்தபின் தான் உள்ளே அனுமதிப்பார்கள். இத்தனை சிரமங்களின் மத்தியிலும் அந்த பௌசரை மிக நேர்த்தியாக வடிவமைத்தார்கள். பௌசருக்கு வெடிமருந்தை இணைக்கும் பணியை பொன்னம்மா எடுத்துக் கொண்டார். இந்த முயற்சிக்கு வழிகோலி அயராது உழைத்து வந்தான் கேடில்ஸ். கேடில்ஸ் அப்போது சாவச்சேரி பகுதிக்கு பொறுப்பாக விளங்கியவன். மிக துல்லியமாக வேவு முகாமை பார்த்து ராணுவ முகாமினது ஒவ்வொரு நடவடிக்கையும் அவதானித்து வைத்திருந்தார். கேடில்ஸும் வாசுவும் சேர்ந்துதான் இரவு பகலாக உழைத்து அந்த பௌசரை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு துணையாக ரஞ்சன் என்ற பொறியியலாளர் ஒருவர் பணியாற்றினார். அவர் பொன்னம்மான் உறவினரும் கூட. மிகவும் மதிநுட்பம் வாய்ந்த ரஞ்சன் வாசுவோடு சேர்ந்து விமானம் ஒன்றை தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வந்தவர். முழுவதுமாக தன்னை இயக்கத்தோடு இணைத்துக் கொண்டவர். 1982 பிப்ரவரி 14 இன்றைய நாள் அந்த தாக்குதல் நடத்துவதாக இருந்தது. கெரில்லா தாக்குதல்களை இரவு நடத்துவதுதான் தோழர்களுக்கு சுத்தமாக இருந்தது. தாக்குதல் தொடங்கினால் ராணுவ விலங்கு வான்களும் குண்டுவீச்சு விமானங்களும் தகவல் பெற்று அம்மை தாக்க தொடங்கலாம். பகல் வேளையானாலும் மேலிருந்து கண்டுபிடித்து குண்டு வீசுவது அவர்கள் மிகவும் சுலபமான விடயம். ஆனால் பிற்பகல் 6 மணிக்கு பின் ராணுவ முகாமுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே கடைசி சந்தர்ப்பத்தை தோழர்கள் தாக்குதலுக்கான நேரமாக குறித்துக் கொண்டார்கள். 6:30 மணிக்கு சண்டை தொடங்குமானால் சுமார் 1 மணி நேரத்தில் இருட்டடித்துவிடும். அதன்பின் தோழர்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். முதல் நாள் இரவிரவாக பொன்னம்மான் வாசு ரஞ்சன் ஆகியோர் மருந்தடைந்தார்கள். வெடிமருந்தின் நச்சுத்தன்மை அவர்களை பாதித்தது. அதனால் மூவரும் மிகவும் சோர்வாக வேறு இருந்தார்கள். அதிகாலை வெடிமருந்து இணைக்கப்பட்ட நிலையிலே பௌசர் தயாராக இருந்தது. அந்த இடத்திலே அம்மான் தூங்கியும் விட்டார். வாசுவும் கிட்டண்ணாவும் தாக்குதல் குழுக்களை பிரித்து அவரவர்களுக்கு தேவையான வெடிபொருட்களை இணைத்துக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். 3 பெரிய லொரிகள் தயார்படுத்தப்பட்டன. முகாமுக்குள் சென்ற பௌசர் வெடித்ததும் ஜொனி, கேரில்ஸ், சூசை தலைமையிலான குழுக்கள் லொரிகளில் விரைந்து முகாமுக்குள் சுட்டுக்கொண்டே உட்புகுவதென திட்டம். லொரியும் முன்புறமும் பின்புறமுமாக மேல் பக்கமும் மணல் மூடைகள் அடுக்கப்பட்டன. முதல் லொரியிலே ராக்கெட் லாஞ்சரோடு நிற்பவன் உட்புகும் போது ராக்கெட்டால் வாயில் காவலரனை உடைக்க வேண்டும் என்று திட்டம் போடப்பட்டது. பிற்பகலை நெருங்கிக் கொண்டிருக்க நேரம் தாக்குதல் குழுக்கள் தான் தமது நிலைகளுக்கு செல்லத் தொடங்கினார்கள். பௌசரை அனுப்பும் பொறுப்பு பொன்னம்மான், கேடில்ஸ், வாசு ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிட்டண்ணா தாக்குதல் நடத்துவதற்காக சகலரோடும் தொலைத்தொடர்பிலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இடம் தெரிவிக்கப்பட்டு அதற்குரிய வசதிகள் செய்திருந்தார். கிட்டண்ணா 5 மணி அளவில் எல்லா குழுக்களையும் சரிபார்த்து வந்தார். நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. கிட்டண்ணா ஒரு குழுவினர் நின்ற வீட்டில் அவர்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தார். மிகப்பெரிய சத்தத்தை தொடர்ந்து ஒரு முறை பூமி அதிர்ந்தது. அதிர்ச்சி, வியப்பு சற்றும் புரியவில்லை. 5:30 வேறு இந்த வெடிச்சத்தம் கேட்டதால் தோழர்கள் மத்தியில் ஒரே குழப்பம். கிட்டண்ணா பொன்னம்மானை தொடர்பிலே தேடினார். பல தடவைகள் கூப்பிட்டார். கேடில்ஸை கூப்பிட்டார், வாசுவை கூப்பிட்டார், பதில் இல்லை. பல தடவைகள் அழைத்தார். ஜோனியை அழைத்தார், பதில் வந்தது. ஜோனியை அழைத்து உடனடியாக சத்தம் கேட்ட இடத்துக்கு அனுப்பினார். ஜோனி அங்கு சென்ற போது எங்குமே தூசி மயம் பிரளயம் ஒன்று ஏற்பட்டதைப் போல இருந்தது. அந்த இடத்திலே பாரிய குழி, அதற்கருகில் கேடிலினுடைய கார் நொறுங்கி போய் கிடந்தது. இதற்குள் 50 யார் தூரத்தில் லொரி நின்றது. லொரிக்குள் பார்த்தபோது ஐவர் அதற்குள் இறந்து கிடந்தார்கள். தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருக்கையிலே பௌசர் வெடித்து விட்டது. ஆனால் அந்த இடத்தில் நின்று சம்பவத்தை பார்த்த யாரும் உயிருடன் இல்லை. பொன்னம்மான், கேடில்ஸ், வாசு, ரஞ்சன் ஆகியோர் அந்த இடத்தில் வந்ததாக தோழர்கள் கூறினார்கள். பௌசரில் தண்ணீர் நிரப்பும் போது தண்ணீர் சிறிது ஒழுகியதாம். அதை பொன்னம்மானும் கேடில்ஸுக்கும் வாசுவுக்கும் தெரிவித்து பொறியியலாளர் ரஞ்சனையும் அழைத்துக் கொண்டு பௌசரின் இடத்துக்கு சென்றார்கள். பொறியியல் நடவடிக்கையின் போது வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்த அங்கு நின்ற விவருமே இல்லை. எல்லோரையும் தேடினார்கள். வாசுவின் பிஸ்டலும் அடையாள கட்டையும் கேர்லிஸின் காட்சட்டை ஒரு பகுதியும் தான் கிடைத்தது. பொன்னம்மானை அடையாளம் காணக்கூடிய வகையிலே அவருடைய உடலோ உடலின் பகுதியை இந்த தடயமும் கிடைக்கவில்லை. இளத்தில் வீசிக் கொண்டிருந்த காற்றோடு காற்றாய் மறைந்து போனார் எங்கள் பொன்னம்மான். முகாம்களில் கலை நிகழ்ச்சிகளை வைப்பித்தும் குறும்புகள் செய்தும் நடித்தும் சிரிக்க வைத்தும் எந்த நேரமும் சந்தோஷத்தை குடிகொள்ள வைத்திருக்கும் அந்த மனிதன் இல்லை. அம்மான் ஒரு பாட்டு பாடுங்கோ என்று தோழர்கள் அடம்பிடிப்பதும் அவர் எப்போதும் தோழர்களுக்காய் பாடிக்காட்டும் அந்த பாட்டும் நினைவில் நினைய கண்கள் பனித்தன. எல்லோர் இதயமும் துடித்தது. ஈரமான இதயம் சுமந்த மனிதர்களின் நண்பனாய் தந்தையாய் தனையனாய் தாயாய் எல்லாமாய் நின்ற எங்கள் பொன்னம்மானின். ஆம், பொன்னம்மானிடம் வளர்ந்த எத்தனையோ தோழர்கள் என்றும் அவரது கனவுகளை சுமந்தபடி மண்ணில் வித்தாயும் மண்ணில் வீரர்களாயும் நிற்கின்றார்கள். ஆம், லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மானோடு மேஜர் கேர்ல்ஸ், கேப்டன் வாசு, லெப்டினன்ட் சித்தார்த்தன், இரண்டாம் லெப்டினன்ட் பரன், வீரவங்கிகளான ஜோகேஷ், கவர், அக்பர், குமணன், தேவன் ஆகியோரும் வீரச்சாவை தழுவிக்கொண்டார். லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மான் மாவீரமகுடம் கேட்டோம்.